இதில் வந்து என்னென்று கேட்டால், எங்களுக்கு இங்கே இந்த சென்ற வியாழக்கிழமை பரிசுத்த விநாயகர் ஆலயத்திலே ஒருவர் வந்து சிவதீட்சை பெற்றுக்கொண்டார். அங்கே கண்ண பேர் சிவதீட்சை பெற்றுக் கொள்வார்கள். அப்ப சோமாஸ்கந்த குருக்கள் வைத்தார். அப்ப ஆண்டாண்டு கனகாலமாக அங்கே சிவதீட்சை செய்கின்ற வளமை இருந்து வருகின்றது. ஆர்வம் உள்ள அன்பர்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொண்டு சென்று கொள்ளலாம். அப்ப என்னுடைய குடும்பத்தவர்களும் கூட அங்கேதான் இந்த சிவதீட்சை பெற்றுக் கொள்வார்கள் வரும்பொழுது. அப்ப இந்த அங்கே என்ன புதினம் என்று கேட்டால், சிவதீட்சை பெற்றவர் நியூயார்க்கிலே பிறந்து வளர்ந்து ஒரு ஆங்கில ஒரு வெள்ளையர் இனத்தை சேர்ந்தவர், அவருடைய ரோமன் கத்தோலிக்க மரபு. அவருடைய உரையாடுகின்ற பொழுது சொன்னால், தனக்கு தன்னுடைய குடும்பத்திலேயோ தனக்கோ எந்த விதமான சமய ஈடுபாடு இல்லை. அது சொன்னால், வி ஒன்லி கோ டு சர்ச் ஒன்லி ஆன் ஈஸ்டர் அண்ட் கிறிஸ்மஸ் ஈவன் மை ஃபாதர் அக்கம்பனியஸ். அப்ப அந்த சமய ஈடுபாடு ஆத்மீக ஈடுபாடு இல்லை. அவர் கல்வி கட்டு கல்லூரி கல்விகள் எல்லாம் கட்டு, அப்புறம் அவர் ஒரு கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட்ல அவர் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தார், செய்து கொண்டிருந்தவர் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டாக. ஏனென்றால் அவர் சொன்னார், என்னுடைய பெற்றோர்கள் எல்லா நாங்கள் எல்லாரையும் போல அவர்களும் படிப்படி மேக் மணி சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அதை செய்து கொண்டிருந்தார். அவருக்கு சில மாதங்களுக்கு முன்னர் ஒரு அதீதமான அனுபவம் ஒன்று தானாக ஏற்பட்டது. அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள்.
அவருடைய கூட்டுப்படி அன்றைக்கு நான் அவரோடு உரையாடிய போது அவர் சொன்னார், டாக்டர் என்ன மாதிரி என்றால், தான் கார்ல போய்கொண்டிருந்தாராம் வங்கிக்கு. வழக்கமாக அவர் போடுறது வங்கி போகும்பொழுது திடீரென்று ஏதோ ஒரு ஒரு சுழிக்காற்றொன்று வந்து அவருக்கு ஒரு உணர்ச்சி வந்து தன்னிலே இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே உள்வாங்கி தன்னை ஏதோ ஒரு சுதந்திரமான ஒரு ஒரு இலேசான ஒரு நிலைமைக்கு உள்ளாக்கினதாக
சொன்னார். Suddenly a vacuum has come and sucked out all my feelings. But I am still aware of all those things. I am not unconscious or anything. I am still aware of all those things. And I felt much lighter and blissful and happier.
அவருடைய இது வியாக்கியானம்,
அதாவது சடுதியாக ஒரு வெற்றிடம் வந்து என்னுடைய மன உணர்வுகள் சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் அப்படியே உறிஞ்சி வெளியில எடுத்து விட்ட மாதிரி
இருந்தது. அதன் பிறகு ஒரு நிர்மலமான நிலையும், மற்றவர்களை பார்க்கும்போது அந்யோன்யமான அன்பும் ஒரு சகோதர பாசமும் தனக்கு ஏற்படுகிறது.
தங்கறியாத ஒரு தொடர்பு
ஏற்படுகிறது. அந்த நிலையிலே இப்பொழுதும் இருக்கிறேன் என்று சொல்கிறேன். அப்ப இதை நாங்கள் அந்த அவருடைய அனுபவத்தை
அவருடைய வார்த்தையில
சொல்றதை நாங்கள் சொன்னோம். இப்ப இது மாதிரியான எங்களுடைய ரிஷிகள் எங்களுடைய முனிவர்கள் பல்வேறு நிலைகளிலே அவர்கள் படிநிலைகள்ல இருந்திருக்கிறார்கள். அப்ப இவருடைய படிநிலையை நாங்கள் பூரணமாக விளங்கிக் கொள்வது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்.
கஷ்டம் என்று அல்ல, உதாரணமாக இந்த ஆத்மீக உணர்வு வந்து இந்த சமயத்துக்கு அந்த சமயத்துக்கு அண்டில்லை. இது இந்து சமயத்துக்கு மட்டுமுரியது, இது கிறிஸ்தவ சமயத்துக்கு மட்டுமுரியது, இந்த மதத்திலே வந்து ஒளியினாத்தான் இன்ன தேவாலயத்திலே வந்து வழிபட்டால்தான் உமக்கு விடுதலை கிடைக்கும் என்பதெல்லாம் கிடையாது. இது ஒரு
எல்லையற்ற
உண்டு. அதாவது படைத்தவன் அவன், அவனே ஒரு பகுதி மக்களுக்கு மட்டும் என்ன குத்தா கொடுத்திருக்கிறாரா?
அப்படி கிடையாது. எல்லாருக்கும்
சொன்ன கடவுள் ஏன் ஒரு சமயத்தாருக்கு அல்லது ஒரு தேசத்தாருக்கு அல்லது ஒரு மார்க்கத்தாருக்கு மட்டும் தன்னுடைய அருளை குத்தா கொடுத்திருக்கிறாரா?
இல்ல, கிடையாது.
அப்ப அவர் வந்து அந்த எல்லா இடமும் அதை வெளிப்படுத்துகின்ற, அப்ப அதைத்தான் சொல்லுவார்கள். நீங்க சொன்ன ஜோர் சுவாமிகளோட பாட்டுக்கு முதலாவது பாட்டு வரியில மாதிரி திருமந்திரத்திலையும் வருகின்றது. சொல்ல திருமந்திரம் இருக்கின்றது 2722 பாடல் சொல்லுது, எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம் எங்கும் சிவமாயிருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவனருட் தன் விளையாட்டுது. இது திருமலருடைய விஷன். அவர் எல்லா இடமும் சிவசக்தியாக பார்க்கிறார், எல்லா இடமும் சிவனுடைய திருமேனியாக பார்க்கிறார், எல்லா இடமும் சிவனுடைய திருக்கூத்தாக பார்க்கிறார், எல்லாவற்றையும் சிவனுடைய அருளாக பார்க்கின்றார். அதான் அந்த அவருடைய காட்சி அனுபவம். இந்த அனுபவங்களை பற்றி அக்கு வேறு ஆணி வேறாக எல்லா மதங்களையும் இந்த அனுபவங்கள் வருகிறது. கிறிஸ்தவ வேதத்தை எடுத்துக்கொண்டால், இயேசு கிறிஸ்தநாதர் ஞானஸ்ஞான யோவான் என்பவரிடம் போகின்றேன். ஞானஸ்ஞான யோவான் அவருக்கு முன்னரே பிறந்திருந்தவர், ஒரு சித்தர் மாதிரி அவர். அவருடைய போக்குகள் வித்தியாசம். அவர் தோளாடை தரித்திருந்த, அவர் வந்து வெட்டுக்கிளியும் தேனையும் சாப்பிட்டு கொண்டு வந்தார். அப்போ சொல்றார் இயேசு கிருஷ்ணநாதர், அவன் வந்தால் அவன் என்ன, அவனை வந்து பைத்தியக்காரன் சொல்றீங்க, ஒன்னும் சாப்பிடறான் இல்லையா. நான் வந்தா என்ன வந்து மதுபான பிரியன் சொல்றீங்க, சாப்பிடறான்னு. இங்க என்னதை செய்தாலும் குறதான சொல்றீங்கன்னு சொல்றேன். அப்ப இந்த அவர் வந்து அந்த பரிசுத்த யோவான் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து அவர் அவரிடம் போய் அவரிடம் கேட்கிறார், நீர் எனக்கும் ஞானஸ்நானம் செற வேண்டும். அவர் அங்கே இருக்கிற குளத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஞானஸ்நானம் என்பது தீட்சை,
தீட்சைதான்.
இப்ப கேட்க அவர் சொல்லுகிறார், உமக்கு நான் தர வேணுமோ என்று கேட்க, இல்லை அது செய்யத்தான் வேணும். அவர் தீட்ச கொடுத்தவுடன் பரிசுத்த ஆவி இறங்கியது. இது வருகின்றது
வேதாகமத்தில் இருக்கு,
பரிசுத்த ஆவி புறாவடவில். இது என்ன பரிசுத்த ஆவி இறங்குறா, சக்தி நிபாதம். சக்தி என்பது இறைவனுடைய அருள், அருளது சக்தியாகும் சிவஞான சித்தியார் சொல்லும். நிபாதம் என்றால் நீர் வீழ்ச்சி போல கொட்டுதல். The sudden gush of salvific potency of the Lord தான் சக்தி நிபாதம். குருவருள் வர இருவினை ஒப்பு, நல்லதும் கெட்டதும் உக்கவே நோக்குற தன்மை வர, சத்தினி பாதம் வர, மலை எல்லாம் ஒன்றொண்டா நிகழும். அடுத்தடுத்தடுத்து கண் நிகழும். அப்ப இன்ஸ்டன்ட் என்று சொல்லுவார்கள். அப்ப இதுதான் முப்புறம் எரித்தல் என்று சொல்லுவார்கள்.
முப்புறம் எரித்தல் எங்களுடைய
அச்சது பொடிந்தது, முப்புறம் எரிந்த உன்றி பெற என்று சொல்லுவார்கள். அதாவது சிவன் வந்து அம்பே தொடுக்கவில்லை, எழுத்துப்படி எழும்பு தேரில் அப்படி பார்க்க முப்புறம் எரிஞ்சிட்டு எல்லாம் கடகடன் நடக்கும். அப்ப அதான் சொல்லுவார்கள், முப்புறம் என்பது மும்மலகாரியம். மூன்று மலங்களும் எங்களை பிடித்திருக்கிற மூன்று அழுக்குகளும் நீங்க தான் முப்புறம் அந்த என்று சொல்லுவார்கள். அப்ப இந்த அனுபவ நிலைகளை சொல்லுகின்ற பொழுது இந்த ஞான யோவானுடைய ஞானஸ்தானம் கிடைத்த பிறகு இந்த பரிசுத்தாவி இறங்கின பிறகு அடுத்ததா என்ன நடக்குது என்றால் ஜெயசுநாதர் 40 நாட்கள் தனித்திருந்தார்.
அப்ப அவர் அந்த யோகனிலே அனுபவித்துக் கொண்டிருந்தார்.
அந்த 40 நாட்களுக்குள்ளே அவருடன் சாத்தான் வந்தான், ஆசவாத்த காட்டினான், உன்னை இந்த ராஜா ராஜ்யமாக்குன்னு சொன்னான் என்றெல்லாம் வருகிறது. அந்த 40 நாளும் என்ன அனுபவம் என்று ஒருவும் விளக்கமா இல்லை. அந்த 40 நாட்களும் அவர் என்ன செய்தார் என்றால் நிஷ்டை கூடினார்.
ஓஹோ, அவருக்கு அந்த நிலையில அப்படியே
நிஷ்டை. இப்ப நிஷ்டை என்றா என்னன்னு கேட்க
போயினோம்.
நிஷ்டை என்றால் என்னென்றால் இப்ப நாங்க வந்து இறைவனுடைய அடைவதற்கு 4 வழிகள் 4 படிகளை சொல்லுகின்றது. இறைவனை அடைவதற்கு ஒன்றுதான் வழி,
எங்களுடைய சமயம் சொல்லுது.
4 படிகளை சொல்லுகின்றது. சரியை, கிரியை, யோகம், ஞானம்.
கடைசி பண்ணல ஞானம்.
சரியை என்பது என்னென்று கேட்டால் உடம்பால செய்யற, கோயில கும்பிடுதல், சுத்தி வரதல், தொண்டு
தொண்டுகள் செய்தல்.
அதாவது வந்து இறைவனுடைய திருமேனி இருக்கின்றதுதான், இந்த அம்மன் முருகன். இந்த திருமேனி தான் இறைவன் என்று நினைத்து அதையே இறைவனாக கொண்டு, இது அவன் திருவுரு, இவன் அவன், எனவே எங்களை ஆண்டு கொண்டு எங்களின் தரலம் என்று திருவம்பால சொன்ன மாதிரி அந்த உருவத்தையே இறைவனாக கண்டு வழிபடுகின்ற நிலை சரிய நிலை. அடுத்ததாக கிரிய நிலை. கிரியையிலே உடம்போடு மனதும் கொஞ்சம் சேரும். பூஜை பண்ணும் பொழுது
பூஜை
சொல்லி மனதாலும் சேர்ந்து நடக்கும்,
உடம்பும்
மனதும் சேர்ந்தது. இந்த நிலையிலே அரு உருவ திருமேனி, அதாவது சிவலிங்க திருமேனி, சிவலிங்க திருமேனியை நோக்கி அங்க போகுமா. சிவலிங்கம் எல்லாரும் பார்த்துணும், இது ஒரு கல்லொண்டு இப்படி இருக்குது, மட்டமா இருக்கணும். ஆனா அதுக்கு பின்னால இருக்கிற தத்துவத்தை கொஞ்சம் விளங்கி இதந்த தியானிக்கின்ற முறை, பூஜை செய்கின்ற முறை கிரியையிலே வரும். சிவலிங்க உபாசனை செய்வது கிரியை முறை. அடுத்ததாக யோக நெறி. இந்த யோக நெறியிலே எல்லாம் யோக நெறியில பார்த்தால் 8 நிலைகள் இருக்கின்றன, 8 படிநிலை. அட்டாங்க யோகம் என்று சொல்லுவார்கள். இயமம், நியமம், அது மென்டல் அண்ட் பிசிக்கல் டிசிப்ளின். இயமன் நியமத்தோட பிரத்தியாகாரம், தாரணை, அது உள்முகப்படுத்துதல், கான்சன்ட்ரேஷன், ஒருமுகப்படுத்தல். அதுக்கு அடுத்ததாக வருவது திராரைக்கு அடுத்தது வருவது பிராணாயாமம்.
பிராணாயாமம் இந்த மூச்சு,
அந்த மூச்சை முடித்து 4 சுற்று இந்த நாடிகள் எல்லாம் ஒழுங்காக நடக்க அந்த மூச்சு பயிற்சி பிராணாயாமம் செய்ய வேணும். அதற்கு அப்புறம் தான் ஆசனம், யோகாசனம்,
யோகாசனம்.
அந்த ஆசனத்துக்கு அடுத்ததா வருகிறது தான் தியானம்.
ஓஹோ, மெடிடேஷன்.
தியானம் என்று சொல்லுவோம், ஜென் மெடிடேஷன் சொல்லுவார்கள்.
ஜென்
தியானம் என்ற நரிவு, ஜென் தியானம். இந்த கண்ணை மூடிக்கொண்டிருப்பதெல்லாம் தியானம் இல்லை. இந்த படிநகைகள் வராம சும்மா போய் காசை கொடுத்து கண்ணை மூடிக்கொண்டிருந்தா நித்திரதான் வெறும் தியானம் வராது.
அது சரி.
தியானம் என்பது உண்மையிலே ஒரு நித்திர மாதிரி, அது யூஸ் ஜஸ்ட் ஸ்லிப் இன்டு தட். இந்த ஃபேஸஸ்ல வேற
தூங்காம
தானே அதுக்குள்ள போகும். அதுக்காக நீங்க
முயன்று
இல்ல, அது தியானத்துக்கு மேற்பட்ட நிலைதான் சமாதி. யோகத்தின் இறுதி நிலை சமாதி. அதை விவரித்திருக்கிறார்கள். சமாதி என்றால் என்ன, தியானம் என்றால் என்ன என்றதெல்லாம் இருக்குது. அது ஒரு பக்கம். அதே மாதிரியாக இந்த சரியகிரி யோகத்துக்கு அடுத்தபடி ஞானம். இந்த ஞானத்தில இந்த யோகத்துல வந்து இறைவனுடைய அறிவத்திருமேனி உருவில்லாத இறையை நோக்குகின்ற தன்மை பெறும் யோகத்துல. அங்கால ஞானத்துல வந்து அதற்கு மேலாக இறைவனை பார்க்கின்ற இந்த எங்கும் திருமேனி எங்கெஞ்சு சக்தி எங்கும் சிதம்பரம்
கண்ட ஒரு நிலைமை,
இறைவனை காணுகின்ற நிலைமை. அந்த ஞானத்திலேயும் கூட நாலு படிநிலை இருக்கு. முதல் ரெண்டு படிநிலையும் கேட்டல் சிந்தித்தல். இப்ப நாங்க வானிலை சொல்லுறோம், நீங்க கேக்குறீங்க, நீங்க கேள்வி கேக்குறீங்க, நாங்க சிந்திக்கிறோம், நாங்க பதில் சொல்றோம், நீங்க சிந்திக்கிறீங்க, என்னுடைய உரிய கேக்குறீங்க, அது எல்லாம் கேட்டல் சிந்தித்தல் என்ற ஞானத்தின் படிநிலைகள். இந்த சரியை கிரியை யோகம் ஞானத்தில கேட்டல் சிந்தித்தல் இவ்வளவு படிநிலைகளும் எங்கட செல்ஃப் எஃபர்ட்னால வர வேணும்.
ஓஹோ,
வி ஷுட் ட்ரை. எங்கட செல்ஃப் எஃபர்ட்,
செல்ஃப் எஃபர்ட்.
அதுக்கு அட்பாலையும் ஞானத்தில ரெண்டு படிநிலை இருக்குது. தெளிதல், இவ்வளவத்தை செய்தாலும் எவ்வளவு பூஜை செய்தாலும் எவ்வளவு புனஸ்காரங்கள் செய்தாலும் எவ்வளவு ஆத்மீய சாதனைகளை கடைபிடித்து ஒழுகினாலும் கூட
தெளிவு நிலை ஒன்று ஏற்பட வேண்டும்.
தெளிவு வந்து அவன் தர வேண்டும்.
ஓ, ஐ சீ. எங்களுடைய முயற்சி
இவ்வளவு முயன்றும் தெளிவில்லாமல் பல்கலைக்கழகத்திலே சைவ சித்தாந்தத்திலே ப்ரொஃபசர் ஆகிருக்கலாம், எத்தனையோ பேருக்கு பிஎச்டி பட்டத்துக்கு பயிற்றுவிக்கலாம், அதனால அந்த தெளிவு வராது.
தெளிவு வராது, அது இறைவன் கொடுக்க,
அது இறைவன் கொடுக்க வேண்டும். அந்த தெளிவுக்கு அடுத்ததா வருகிறதான் நிஷ்டை. இவ்வளவு நாளும் தெளிவு வரைக்கும் வந்தது வந்து என்று கேட்டால், எங்களுடைய பொறுப்புலன்களை மனத்தை புத்தியை எல்லாவற்றையும் பாவித்து தான் நாங்கள் அறிகின்றோம் இந்த உலக விஷயங்களை. அதை பாவித்து இந்த ஆன்மீக விஷயங்களை ஆராய்ந்து அறிந்து முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்த வெரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் இன்சஃபிஷியன்ட்,
போதாது,
இது போதாது, இன்எஃபிஷியன்ட், அவ்வளவுக்கு பத்தாது. தே ஆர் இன் எ வே இஸ் பேரியர். எல்லாவற்றையும் டிஸ்கனெக்ட் பண்ணி, 36 கருவிகரணங்கள் எங்களுக்கு இருக்கின்றன, எல்லாவற்றையும் டிஸ்கனெக்ட் பண்ணி போட்டு அவனுடைய அருளால் அவனை காணுதல் நிஷ்டை.
இவ்வளவு அந்த அன்பர் அண்டைக்கு வந்து விவரித்தார்கள். அவர் சொன்னார் தனக்கு 2 வாரத்துக்கு முறையான தூக்கம் இல்லை, முறையான உணவு இல்லை என்று தனக்கு அந்த நிலையில அதை விட்டு போக மனமில்லாமல்
கேட்டால் இது ஒரு நிலை சொல்லி. இது மாதிரி 800 வகை இருக்கின்றது. குண்டலினி யோகா இருக்கிற யோகத்தில் ஒரு பகுதி வந்து
குண்டலினி,
அதாவது எங்கள் உடம்பிலே 6 ஆதார சக்கரங்கள் இருக்கின்றன. மூலாதாரம் என்பது இருக்கின்றது, அது எங்களுடைய மலத்துவாரத்துக்கும் சரணத்துவாரத்துக்கும் இடையிலே இருக்கிற
மூலம்
என்று சொல்வது மூலாதாரம். அதிலிருந்து மேலாக சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, சக்கரங்கள் எல்லாம் இருக்கின்றது. இந்த சக்கரங்களினூடாக மூலாதாரத்திலே உறங்கி கிடக்கின்ற குண்டலினி சக்தி
வெளிப்படுத்த
சக்தியை எழுப்பி இந்த மேலே நாடிகளின் ஊடாக 3 நாடி மேல வரைக்கும் போகுது. இடகலை, பிங்கலை, சுழுமுனை. இடகலை இடது பக்கத்துல இருக்கும், பிங்கல வலது பக்கத்துல இருக்கும், நடுவில் சுழுமுனை போகுது. அந்த 2 பக்கத்தாலையும் விடாம நடு நாடியால இந்த குண்டலினியை மேலே எழுப்பி அனுப்ப இந்த யோக அனுபவங்கள் ஒவ்வொரு சக்கரத்துக்கும் போக போகவே அந்தந்த அனுபவங்கள் வரும். அந்தந்த சக்கரம் கடக்கின்ற பொழுது அந்தந்த தேவதைகளுடைய தரிசனம் கிடைக்கும். அந்தந்த தேவதைகள் உடம்பின் அந்தந்த அங்கங்களில் வந்து உறவார்கள். அந்தந்த காட்சிகள் வரும், அந்தந்த சப்தங்கள் கேட்கும். அநாகத சக்கரத்திற்குள்ளாக போகின்ற பொழுது அநாகத துவனி வரும், அநாகத துவனி வரும், சிவனுடைய சிலம்படி கேட்கும். அதான் சேருமான் பெருமாளுக்கு கேட்டது இல்லையா, சிலம்போசை.
அப்ப இதற்கு முயற்சி செய்ய வேணுமாட்டோம், என்ன மாதிரி இந்த பிங்களை அதுக்கு முயற்சிகள் இருக்கு.
இது முயற்சி, இது இளமை காலத்திலே இதை தொடங்க வேண்டும்.
ஓஹோ,
என்று சொன்னால் இந்த குண்டலினி சக்தி தான் செக்ஷுவல் எனர்ஜியாக இருப்பது இந்த குண்டலினி சக்தி.
ஓ சரி. ஆனால் அதை தொடங்குவது வந்து முறையாக ஒரு குருவின் இதன்படி தான் தொடங்க வேண்டும்.
அதற்காக இங்கே பல பேர் குண்டலினி யோகம் என்று போர்ட் போட்டு அட்வர்டைஸ் பண்ணி வியாபாரம் பண்ணுவார்கள். அதை
அதனால கெடுதல் ஏற்படலாம்.
சுலபமான வழி நார்மலான உங்களுடைய இயம நியமத்தின்படி டிசிப்ளினை அனுசரித்து பிராணாயாமம் செய்து யோகாசனம் செய்து வருபவர்கள், தியானம் தண்ட பாட்டில் கை கூடிக்கொண்டு வருபவர்கள் மந்திர உச்சாரணம் ஓ
என்ற
மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் உச்சரித்துக் கொண்டு வர குண்டலினி எழும்பும். இது அனுபவ உண்மை, இது நடக்கும். அதே மாதிரியாக சில மந்திரங்கள் காயத்ரி மந்திரத்தை முறையாக உச்சரித்துக் கொண்டு வர மந்திரம் உச்சரிக்கும் பொழுது நாதம் அடிவயிற்றிலிருந்து வர வேண்டும், வாயிலிருந்து
தொண்டையிலிருந்து கிளம்பும்.
அடிவயிற்றில் இருந்த நாதத்தை எழுப்பி அந்த காயத்ரி மந்திரத்தையோ ஓம் என்ற ஓங்கார மந்திரத்தையோ திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டு வர குண்டலினி சக்தி எழும்பும்.
இதனால வந்து ஒரு பயிற்சி முறையாக பழகித்தான் செய்ய வேண்டுமே
வரும். ஆனா அந்த இந்த எல்லாம் ஆத்மீய சாதனையில தானா வரும். இதுல போய் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த
நீங்க சொன்ன படிமுறையில இதா போனால் அது தானாவே
வருகின்ற உண்டு. ஏனென்றா சில இடங்களிலே குண்டலினி யோகான்னு சொல்லி அட்வர்டைஸ்
பண்ணிக்கொண்டு அது
செய்ய முடியாது
முடியாது,
அது சரி வராது. அடுத்ததாக இந்த ஆன்மா வந்து அஞ்சு வகையாக நின்று அறிகின்றது என்று சிவஞான போத சூத்திரம் சொல்லும். இந்த சிவஞான போதம் அஞ்சு அவத்தைத்தே என்று சொல்லும். அஞ்சு அவத்தகளாக ஆன்மா அறிகின்றது. எங்களுக்கு தெரியும் நாங்கள் எல்லாரும் விழிப்பு நிலையில் இருக்கின்றோம். நாங்கள் எல்லாம் நான் விழிப்பு நிலையில் இருந்து கதைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் தூங்கி கொண்டிருந்தால் உங்களுக்கு கதைக்க
முடியாது.
கதைப்பது உங்களுக்கு போர் அடித்தால் நீங்கள் தூங்கி விடுவீர்கள். விழிப்பு நிலையிலே ஆன்மா புருவ மத்தியிலே நின்று தொழிற்படுகின்றது. அன்னமய கோஷத்திலே நின்று தொழிற்படுகின்றது. 35 தத்துவங்களோடு நின்று தொழிற்படுகின்றது. அதற்கு அப்பால் இதுக்கு அடுத்த நிலையை சொல்லுவார்கள் கனவு நிலை.
ஓ கனவிலிருந்து நாங்கள் பல்வேறு இதுகளை பார்க்கின்ற ஒரு உண்மையிலே இவருடைய இந்த அனுபவம் தானாகவே இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அனுபவம்.
இந்த கனவு நிலையிலே வந்து என்ன செய்யணும் என்றால் 10 தத்துவங்கள் எங்களுடைய செயற்கருவிகள் 5 அரைகருவிகள் 5 தொழிற்படாது. அதெல்லாம் கனவில நாங்கள் ஒன்றும் செய்யறீங்கள, ஆனா மிச்சம் எல்லாம் தொழிற்படும். அது கண்டத்திலே நின்று தொழிற்படும் உயிர். உயிர்ந்த தொழிற்படு பிராணமய கோஷம். மூன்றாவதாக இருதயத்தானம். இருதயத்தானத்திலே வந்து தொழிற்படுகின்ற பொழுது அது வந்து அதற்கு அடுத்த நிலை. அந்த தத்துவத்திலே இருதயத்திலே வந்து மனோமய கோஷத்துடன் கூடி நின்று தொழிற்படுகின்றது. இங்க 3 தத்துவம் தான் நிற்கும். சித்தம் இருக்கும், சித்தம் என்பது எங்களுக்கு கன்சியஸ். பிராணன் இருக்கும், மற்றது புருடன். புருடன் என்பது பஞ்ச கஞ்சுக சட்டையோடு கூடிய ஆன்மா. இந்த மூன்றாவது நிலை உறக்க நிலையில இருதய தானத்துல இருக்குது. இந்த இருதய தானத்தில இருந்து அடுத்த தானம் வந்து எங்களுடைய வயிற்று பகுதியிலே ஆன்மான் என்று தொழிற்படும். அங்க வந்து வந்து விஞ்ஞானமய கோஷம். அங்க வந்து தொழிற்படுற ரெண்டே ரெண்டு தத்துவம் தான் இருக்கு, சித்தமும் புருஷனும். எங்களோட கன்சியஸும் ஆன்மாவும் தான் அங்க இருக்குது. அதற்கு அப்பால துரியாதீதம் என்ற ஒரு நிலை இருக்குது, அதற்கு அப்பாற்பட்டது. அங்க மூலாதாரத்துல ஆன்மா மட்டும் நின்று தொழிற்படும். அப்ப இந்த 5 நிலையிலேயும் ஏறி இறங்கி கொண்டுதான் இருக்கு ஆன்மா. நாங்கெல்லாம் நித்திர கொள்றோம், கனவுறோம். துரியம் துரியாதீதம் எங்களுக்கு அடிக்கடி வாரது கிடையாது. கனப்பொழுது வந்து போகும், துரியாதீதம் வலு குறைவு. இந்த 5 நிலைகளுக்குள்ளாக வர்ற நிலையில பார்க்கின்ற பொழுது அவர் சொன்னது எங்களுக்கு துரியம் துரியாதீத நிலை போல இருக்கின்றது. ஏனென்றால் விழிப்பு நிலையிலே எங்களுக்கு தோட்ஸும் இருக்கும், அவேர்னஸும் இருக்கும். அப்ப T+A+ என்று சொல்லுவோம். கனவு நிலையிலே எங்களுக்கு அங்க வந்து தோட்ஸ் இருக்கு, சிந்தனை ஓடிக்கொண்டு
இருக்கும்,
ஆனா அவேர்னஸ் இருக்காது. கனவுல இருக்கும்போது நீங்க கனவு மேலே யோசிக்கிறீங்க, ஒரு மயக்க நிலை. அவேர்னஸ் இருக்கா? அப்ப தோட் T+A-.
ஓஹோ.
ஆழ்ந்த உறக்க நிலையில தோட்ஸ் மீறாது, அவேர்னஸ்
அவேர்னஸ்
நல்ல கட்ட மாதிரி போட்ட மாதிரி தூங்குறேன்னு சொல்லுவாங்க, அது உண்டு. ஆனால் இந்த நிலையில துரிய நிலையில போனோன்னே அவருக்கு விழிப்பு நிலை மாதிரி அவேர்னஸ் இருக்கும்
இருக்கும்.
அதே மாதிரி அந்த ஆழ்ந்த உறக்க நிலை மாதிரி தோற்சிராது. அதான் தோட்ஸ் எல்லாம் சக் பண்ணி
தோட்ஸ்
எல்லாம் எடுத்துப்பட்டு கொண்டு போக துரிய நிலை வருகிறது. துரிய நிலை ஒருக்கா வந்துட்டு போறது
வேற,
இந்த நிலைத்து நிற்குது என்று சொல்றாரே, அது துரியத்துக்கு மேற்பட்ட துரிய அதீத நிலை, 5வது நிலை. இது ஆன்மீக படிநிலைகள்ல இதெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறார்கள். அப்ப இந்த நிலைகள்ல வரும் பொழுது அது இறைவன் அவருக்கு கொடுத்தது
உண்மையிலே.
அதுக்கு பிறகுதான் அவருடைய ஸ்பிரிச்சுவல் சர்ச்சே ஸ்டார்ட்
ஆகுதோ.
அப்ப இதெல்லாம் முற்புறப்பிலே செய்த இடத்திலிருந்து திருப்பி தொடங்கி ஏன் அவருக்கு வந்தது என்று சொன்னால் முற்புறப்பிலே அவர்கள் பயனாக இந்த புறப்பிலே அந்த அனுபவம் கூடி அதற்கு அப்பால் அவருடைய சர்ச் பண்ணி அவர் ஹவாயில இருக்கிற ஆதீனத்தில்
தொடர்பு கொண்டு
சுவாமிகள் தொடங்கின ஆதீனத்தை சேர்ந்து அவர்களோட வழி நடத்தப்பட்டு வரசித்தினார் வந்து தங்கி இருந்து அந்த ஆலய கிரமங்கள் கிரியைகள் அதெல்லாம் பார்த்து சிவது விஷயம் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு நாடு
திரும்பி அவரை நான் சர்ச்சையில அங்கே கண்டேன். அதுவும் ஒரு அவரை இங்க கூட்டி கொண்டு வர வேண்டிய ஒரு நிலைமை இருந்திருக்கு பாருங்க. அப்படித்தான் இங்க ஒரு நேர் வந்திருக்கிறார் டாக்டர், அவரை கேட்கலாம் யோசிக்கிறேன். வணக்கம். அவர் இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது, திரும்பி வரலாம்.
சிவஞான சித்தியாளர் சொல்லுகிறார்கள், சாக்கிரம் 35 சாக்கிரம் விழிப்பு நிலை. ஜாக்கிரதையா இருக்கணும்,
விழித்திருக்கணும்.
ஜாக்கிரம் 35 முதலில் கனவு தண்ணில் ஆக்கிய 25 கனவில 25 சத்துவம் தொழிற்படும். களத்தினில் மூலத்தில் ஒன்றே துரியாதியத்தில் போனால் ஒரே ஒரு தத்துவம் தான் தொழிற்படம். இது சிவஞான சித்தியார் 223 பாடல்.
நன்றி. இப்ப டாக்டர் இங்க ஒரு நேர் வந்துக்கிறார். வணக்கம்.
வணக்கம் ஐயா. வணக்கம்
சொல்லுங்க.
எனக்கு ஒரு கேள்விதான், இந்த 12ஆம் தேதி யோக சுவாமி குரு பூசைன்னு போட்டிருக்குது கலண்டர்ல, அது 1-23 வரை பூச நட்சத்திரம். அப்ப நாங்கள் ஆயிலேருந்து தானே யோக சுவாமி குரு பூசை. அப்ப நாங்கள் 12 13 ஆயிலே முடியுது. அப்ப நாங்க இப்ப அது உண்மையா அனுஷ்டிக்க மாட்டோம். 14 என்றால் 1-53 புறவேண்டாம், 12ஆம் தேதி நாங்கள் அது
ஜனன நட்சத்திரம் வருகின்றது. ஜனன நட்சத்திர ஆயிலியம் வந்து 13ஆம் தேதி தான் வருகின்றது. 13ஆம் தேதி வருகின்றது. மற்றது ஜனன நட்சத்திரம் பூஷம் வந்து 12ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படுகிறது. ஆனா ஆயிலிய நட்சத்திரம் முதல் நாளே அந்த 1-23 இருந்து தொடங்குது. 1-23 பின்னேற 1-23 தொடங்கி அடுத்த நாள் 12 நிமிஷம் வரைக்கும் அது இருக்கிறது. அப்ப இருக்கின்ற பொழுது யோகாசுவாமிய குரு பூஷ நட்சத்திரம் ஜன்ம நட்சத்திரம் பாக்கின்ற பொழுது 13ஆம் தேதி என்று தான்
வருகிறது.
நன்றி. நன்றி. வணக்கம். இன்னொரு நேர் வந்துக்கார். வணக்கம்.
வணக்கம். நான் யோகா கேட்கிறேன்.
சொல்லுங்க.
ஏப்ரல் 14ஆம் தேதி
கொஞ்ச நாளைக்கு முதல் எல்லாம் தை 14 என்று சொல்லுறாங்க.
அதுதான் நாங்கள் விவரமாக இந்த கலந்துரையாடின அமைப்பொழுது இந்த மரபு வந்து தையா ஏப்ரலா என்ற மரபுகள் வந்து காலங்காலமாக விஸ்வாமித்திர காலத்தில் இருந்து கிட்டத்தட்ட 9000 வருஷத்துக்கு முந்தையே வந்திருக்கின்றது. விஸ்வாமித்திர காலத்துல தை மாதத்தை முதலாவது மாசமாக அவர்கள் சேர்ந்து எடுத்துக்கொண்டார்கள். அதற்கு பின்னால் கர்க்க மகர்ஷி என்றவர் காலத்தில் சித்திரை மாசத்தை, வசந்த காலத்தில் சித்திரை மாதத்தை முதலாவது எடுத்துக்கொண்டார்கள். பிரதேச வேறுபாடுகள் எல்லாம் உண்டு கன்னடம் தெலுங்கு அதுகள்ல. ஆனால் இப்போதுள்ள எங்கள் மரபுப்படி சித்திரை மாதம் 14ஆம் தேதி எங்களுடைய வருஷம் நாங்கள் எடுத்துக் கொள்ளுகின்றோம். ஆனால் மற்றவர்களுடைய மரபுகளையும் ஏன் அப்படி எடுக்கின்றார்கள் என்பதை விளங்கிக்
கொள்ளுங்கள். நாங்கள்
அவர்கள் சரி என்பது அல்ல.
ஓ நன்றி அம்மா, ஏற்கனவே வெறுமா சொல்லிட்டோம். உண்மையிலே நாங்கள் இந்த விஷயம் சம்பந்தமாக நேர்கள் கேட்கிற கேள்விகளைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் சிலர் விஷயங்களை ஆரம்பத்திலிருந்து கேட்காமல் விட்டுட்டு இடையில வந்து கேட்டால்
அதுல விளங்கி இருக்காது. சிலவர்கள் என்ன கேட்டா அது கொஞ்சம் சிக்கலா இருக்கும். சிலவர்களை பார்ப்பதற்கு அதாவது கேள்வி இருப்பவர்களுக்கு சரியாக இருக்கும். அந்த அம்மையார் கேட்ட கேள்விக்கு மீண்டுமா நான் சுருக்கமாக சொல்லி இருக்கிறேன்.
சரி. இதுல டாக்டர் நாங்கள் பேசிக்கொண்டிருந்த விஷயத்துல அவருடைய அந்த விவரணையில நீங்களும் கடைசி நேரத்திலாம் கலந்து கொண்டீர்கள். அவர் சொல்றார் தனக்கு இப்பவும் அந்த நிலையில் தான் நான் இருக்கிறேன் என்று.
அந்த துரிய நிலையை பெர்சிஸ்டண்டா இருக்கிறார்.
அது
துரிய நிலையை வந்து அது ஒரு புள்ளி அண்டு ஒரு வட்டம் என்கின்ற பொழுது பகுதி இருக்கும். சூரிய சஞ்சாரத்தை சொல்லுகிறோம் இல்லையா, அது வட்டம் நீள் வட்டமாக இருக்கும். வரும் இது மேஷத்துல இப்படி இருக்கும், பிறகு 12 மாதம் பிறகு திருப்பி வரும். அந்த நிலைகள்ல அப்படி வந்து வந்து போகின்ற நிலை துரியம். அதிலேயே நிலைத்து நிற்கின்ற அந்த மைய புள்ளியை எடுத்துக்கொண்டால் இந்த மைய புள்ளியில வந்து அது ஒரே நிலையாகத்தான் இருக்கும். அந்த நிலையிலேயே நினைத்திருக்கின்ற நிலையை சொல்லுவது துரியாதீதம். இந்த துரியாதீதம் நிலையும் இந்த 5 நிலைகளும் கூட 3 வேறுபட்ட நிலைகள்ல நடக்குமா. ஒன்று சாதாரண கீழ்நிலை, கேவல நிலை என்று சொல்லுவார்கள். மற்றது அதுக்கு மேற்பட்ட நிலை, இந்த கடைசி நிலை சொல்லுவார்கள் நிர்மல நிலை. அதுதான் அந்த ஆக டாப். அப்ப நிர்மல சாக்கிரம், நிர்மலத்தில் விழிப்பாக இருக்கிற நிலை, நிர்மல கனவு நிலை, நிர்மல உறக்க நிலை, நிர்மல துரியம், நிர்மல துரியாதீதம் என்று சொல்லுவார்கள். இந்த நிர்மல துரியம் துரியாதீதத்தை தான் ஆன்மீக படிநிலைகள் 10 என்று சொல்லுவார்கள். தச காரியம் அண்டு அது இன்னொன்று சைவத்தில். அந்த தச காரியத்தில் முதலாவது தத்துவ தரிசனம், பிறகு தத்துவ சுத்தியடெல்லாம் வருகின்றது. அப்ப அதுல வந்து அந்த ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி என்கின்ற நிலை, அந்த நிலைகள் வந்து இந்த நிர்மல சாக்கிரம், நிர்மல துரியம், அந்த நிலைகளோடு சம்பந்தப்பட்டது தொடர்புபடுத்தி சொல்லுவார்.
இப்ப ஒரு நேர் வருகிற விடுப்பம். வணக்கம்.
வணக்கம். அந்த சுழுமுனை நாடி வேலை செய்யும் பொழுது இடகளை பெண்களை வேலை செய்யுமா அந்த கேள்வி.
எங்களுக்கு எல்லா நாடிகளும் தொழிற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. அதுல வந்து சொல்லுவார்கள் நாடிகள் 72,000 என்று சொல்லுவார்கள். 72,000 நாடிகளையும் நான் வைத்திய கல்வியாக இருந்த பொழுது டிசெக்ட் பண்ண பொழுது நாங்கள் பார்க்கலாது. சில பேர் சொல்லுவார்கள் நாடிகளை இந்த நர்வ் பிளெக்சஸ் கூட சொல்லுவார்கள், இது சேக்ரல் பிளெக்சஸ், இது எபிகேஸ்ட்ரிக் பிளெக்சஸ், இது சோலர் பிளெக்சஸ் என்று சொல்லி இந்த பரிவு நரம்பு தொகுதி நரம்பு முடிச்சுகளோடு தொடர்புபடுத்தி சொல்லுவார்கள். அப்படி நரம்பு முடிச்சுகள் அல்ல, அவை தவறானவை. கதஜோக பிரதீபிகாவிலிருந்து திருமந்தத்திலிருந்து இந்த யோக நூல்களிலேயும் கூட இந்த நாடிகளை இந்த நரம்பு முடிச்சுகள் என்று சொல்வதில்லை. நரம்பு முடிச்சுகள் வெறும் சடப்பொருள், நீங்கள் டிசெக்ட் பண்ணி பார்க்கலாம், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இந்த நாடிகள் வந்து சுத்தமாயா காரியங்கள். இந்த சுத்தமாயா காரியங்களா இருக்கிறது வந்து நாங்கள் இருப்பது பிரகிருதி மாயா. அப்ப எங்கட உடலால, கருவிகரணங்களால, அல்லது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸால படம் பிடித்தோ, எலக்ட்ரிசிட்டி அளந்தோ, மீட்டர் வச்சோ காட்ட முடியாது. அப்ப இந்த 72,000 நாடிகள் வந்து எங்களை உடம்பிலேயும் இருக்கிறது, உடம்புக்கு வெளியாலையும் தொடர்புபடுத்தி இருக்கின்றது. அப்ப இந்த 72,000 நாடிகள் இருப்பதனால் தான் சிதம்பரத்தில் இருக்கிற ஓடுகளுக்கு அறையப்பட்டிருக்கிற ஆணிகளின் எண்ணிக்கை 72,000. 72,000 ஆணிகள் சிதம்பரத்தில், சிட்டம்பரத்தில் இருக்கிற பொன்னோடுகளுக்கு போட்டிருக்கின்ற ஆணிகளின் எண்ணிக்கை 72,000. எங்களுக்கு 72,000 நாடிகள் இருக்கு. இந்த 72,000 நாடிகளுக்குள்ளையும் 10 நாடிகள் முக்கியமானவை, தச நாடிகள் என்று சொல்லுவார்கள். இந்த 10 நாடிகளுக்குள்ளேயும் இந்த 3 நாடிகள், இடமலை, பிங்களை, சுழுமுனை என்று சொல்லுவோமே, இந்த 3 நாடிகளும் வந்து அதிலேயும் சிறப்பானவை என்று சொல்லுவார்கள்.
அப்ப எல்லாமே வேலை செய்து கொண்டுதான் இருக்கும்.
எல்லாமே வேலை செய்து கொண்டுதான் இருக்கும். ஆனா அந்தந்த நாடிகளுக்கு ஊடாக குண்டலினி சக்தியை எழுப்பி சுழுமுனை நாடிகளூடாக செலுத்த வேண்டும். அதுதான் ஸ்பிரிச்சுவல் சாதனை என்று சொல்லுவது.
அப்ப
அந்தந்த நாடிகளுக்கு ஊடாக போகின்ற பொழுது அந்தந்த அனுபவங்கள் வரும்.
இந்த ஓரா என்ற
அந்த ஒளி அலை
அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா?
ஓரா என்பதை வந்து நாங்கள் இன்னொரு முறை எடுத்துக்கொள்வோம், நிறைய சொல்லலாம். அதுல இருந்து
ஞானிகளை சுத்தி
வருகின்ற கூடுதலாக அதை பற்றிய விளக்கங்கள் சொல்லலாம். ஆனா பொதுவாக யோகா என்று சொல்லுகின்ற பொழுது எல்லாரும் போய் யோகாசனம் இருந்து கொண்டு செய்ய வேண்டும் என்பது அல்ல. எங்களுக்கு இறைவன் ஒரு பாதை வகுத்திருக்கின்ற, நாங்கள் எத்தனையோ கோடி பிறவிகளில் ஒரு பாதையினூடாக வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த பிரார்த்தனைகள் செய்ய, பூஜை செய்ய அந்தந்த வழிகள் எங்களுக்கு திறப்படும். சொல்லுவார்கள் என்று கேட்டால் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. இந்த ஞானம் கல்வியெல்லாம் அறிந்து கொள்றது அரிது. அப்படி என்றாலும் ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செயல் அறி இது நாங்கள் எல்லாம் கேட்கலாம் யோகா ஞானா எல்லாம் எடுத்து அச்சுவர் ஆணிவராக பகுத்தாராயலாம். ஆனால் ஒரு பூ எடுத்து இறைவனுக்கு போடுவது, ஒரு பழத்தையோ ஒரு நீரையோ பாலையோ இறைவனுக்கு அர்ப்பணிப்பது, வழிபாட்டை செய்வது மிகவும் முக்கியமானது. அதை செய்து கொண்டு வர மிச்சம் எல்லாம் எங்களுக்கு எது எது தேவையோ எது எது விளங்க வேணுமோ அது அந்த நேரத்திலே விளங்கும். அதற்குரிய பொறுப்பு அவனுக்குரியது.
எங்களுக்கு
இன்னொரு நேரத்திலே நாங்கள் அதை பற்றி விரிவான இது எடுப்போம். அந்த ஓரா என்றதை பற்றி நாங்கள் இன்னொரு முறை பாருகின்ற ஆராய்வோம்.